வணக்கம் மதிப்பிற்குரிய பாலபாரதி அவர்களே.
வணக்கம்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு சார்பாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. முதலாவதாக உங்களை பற்றியும், குறிப்பாக உங்களின் அரசியல் பிரவேசம் பற்றியும் அதன் பின்புலம் பற்றியும் சொல்லுங்களேன்.
திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கதனம்பட்டி அப்படிங்கிறது எங்களுடைய கிராமம். என்னுடைய கிராமத்துல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. நான் சிறுமியா இருக்கும் போது பெண்கள்லாம் கூட்டு குடும்பத்துல கடினமான உடல் உழைப்பாளிகளா இருப்பாங்க. பெண்கள் ஆண்கள்கிட்ட, அவங்க வீட்டு உறவினர்கள்ட்ட அடி உதவிதான் வாங்குவாங்க. என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஆ சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் நம்மை சுற்றி என்ன சமூக நிகழ்ச்சிகள் நடக்கு அதை குறித்து நமக்கு என்ன நம்ம அறிஞ்சிருக்கிறோங்கிற பயிற்சியை அவர் தான் கொடுத்தாரு. குறிப்பாக ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அந்த நாள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்க கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த கிராமத்துல எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அல்லது மற்ற குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் நான் கேட்டேன். கேட்கும்போது அந்த சுதந்திர தினம்னா என்னன்னு தெரியல. அடுத்த நாள் ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ படிக்காத கிராமப்புற மக்களுக்கு நம்ம நாட்டினுடைய சுதந்திரம் போய் சேரல, படித்தவர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு சுதந்திர நாள்னு தெரியுது. அப்ப இதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து வளர்கிற போது அதை வந்து நீங்க புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் ஆ சுப்பிரமணியன் சொன்னார். அவர் மூலம்தான் சமூக சேவை சேரிக்கு வந்தால் அப்படின்னு கவிஞர் தனிச்சேரனுடைய நூல் நான் 8 வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஆசிரியர் கொடுத்தார். அதே மாதிரி இலக்கிய பேச்சு போட்டிகள், கையெழுத்து பிரதியில் சிறுகதைகள் எழுதுவது, இதுக்கான பயிற்சியும் அந்த பள்ளியில தான் உருவானது. காரணம், என்னுடைய ஆசிரியர் ஆ சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு சமூக விஞ்ஞான பார்வை என்பது அந்த காலகட்டத்தில் இருந்தது. எனக்கு வந்து ஒரு சமூக பார்வை ஏற்படுவதற்கு பெரும் உந்துதலாக இருந்தது.
தமிழகத்தில் பல கட்சிகள் பல வகையான கொள்கைகளோடு இருக்கின்றன. அப்படி இருக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் தெரிவு செய்ய பிரத்யேக காரணங்கள் இருக்கின்றனவா?
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் கல்லூரிக்கு பின்னாடிதான் தேர்வு செய்தேன். அது வரைக்கும் மார்க்சியம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். அது வரைக்கும் பல தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அன்பை பற்றி, மதங்களை பற்றி, இப்படி எல்லாம் பல தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா மார்க்சியம் என்பதுதான் மாறும், இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு விடுவு உண்டு என்று சொன்ன ஒரு தத்துவம் அப்படிங்கிற அளவுக்கு நான் கல்லூரி பள்ளி வாழ்க்கையில நான் புரிஞ்சிருந்தேன். ஆனா இந்த மார்க்சிய தத்துவத்துக்கு ஒரு அமைப்பு என்பது தேவைப்படுகிறது. வெறும் தத்துவம் மட்டுமே வெற்றி பெறாது, ஆன்மீக தத்துவங்களுக்கு கூட ஒரு அமைப்பு இருந்துதான் வெற்றி பெற செய்தாங்க. ஆகவே இந்த மார்க்சியம் என்ற சமூக விஞ்ஞானத்திற்கு ஒரு அமைப்பு தேவை. அப்ப அதுக்கு ஒரு அரசியல் கட்சி என்ற வடிவத்தில் இந்திய நாட்டுல இடதுசாரி கட்சிகள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறந்த கட்சி என்று என்னுடைய ஆசிரியர் மூலமும் மற்ற நண்பர்கள் மூலமாகவும் 1985 எனக்கு அந்த புரிதல் ஏற்பட்டது. 1985 நான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில அதனுடைய கட்சி திட்டம், அதனுடைய அமைப்பு விதிகள் இதையெல்லாம் படித்து அப்ப எனக்கு அது புரியல. ஆனா இருக்கிறதுல இந்த அரசியல் கட்சியினால சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டதுனால நான் இந்த கட்சியை தேர்வு செய்தேன்.
தமிழகத்தின் தற்பொழுதைய அரசியல் ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
இந்திய நாட்டிலேயே இன்னைக்கு அரசியல் ஆரோக்கியமா இல்லை. அரசியல் என்பது வியாபாரமா மாறிடுச்சு. அரசியல் என்பது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கான சேவை அப்படின்னு இருந்தது. அரசியல்வாதிகள் ஒரு முன்னுதாரணமானவங்களா இருந்தாங்க. இன்னைக்கும் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இது போன்ற தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் நம்ம சுட்டி காட்ட முடியுது. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை பின்னாடி நம்முடைய இளைய தலைமுறைக்கு சுட்டி காட்டவே முடியாது. ஆகவே வந்து அரசியலில் இன்றைக்கு ஒரு பெரும் வியாபாரமாக மாறியது மட்டுமல்ல, நேர்மைக்கு இடமே இல்லாமல் போயிருச்சு. நேர்மைக்கு இடமில்லாமல் போனதின் காரணமாக நிர்வாக அமைப்பு அதிகாரிகள் தங்களுடைய திறமையில படிச்சு முடிச்சு அதிகாரத்துக்குள்ள வர்றாங்க. அப்போ அவர்களை கட்டுப்படுத்துவதற்கோ அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கோ அரசியல்வாதிகள் தார்மீக உரிமையை இழந்துடுறாங்க. அப்போ அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், அதிகார வர்க்கத்தினுடைய அதிகாரிகள் இன்னொரு பக்கம், ரெண்டு பேருமே மிக மோசமான ஒரு சமூக அமைப்புக்குள் இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஆகவேதான் வந்து இன்னைக்கு தமிழகத்திலும் சரி, இந்திய நாட்டிலும் சரி, ஒரு சரியான அரசியல் சூழ்நிலையே இல்லை. குறிப்பாக ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இல்லை. இளைய வயசுல நான் நம்பிக்கையோடு வந்தேன், ஆனா இப்ப வந்து ஒரு 50 தாண்டிய இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அரசியல் அமைப்பு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன்.
அரசியலில் நீங்கள் ஒரு பெண்ணாக எதிர்கொண்ட சவால்கள் பற்றி சொல்லுங்களேன்.
பெண் என்ற முறையில எனக்கு வந்து பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நல்ல பின்னணியாவோட இருந்தாங்க. அதாவது சுதந்திரமா செயல்பட விட்டாங்க. கருத்துக்கள் சொல்லுவது, செயல்படுவது, மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அதுல உடனடி தலையீடு செய்ததுலாம் எனக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா அது மற்ற கட்சிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் பெண்ணை இயங்க விட மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல வெளியில பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டத்துல மற்றவங்க மத்தியில பெண் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இன்னைக்கும் வந்து அதிகாரிகளோடையோ அல்லது மற்ற சக அமைச்சர்களோட பேசுகிற பொழுது ஆணுக்கு ஆண் அப்படின்னா என் கூட வரக்கூடிய சக தோழர் ஆணா இருப்பார், அவர் எம்எல்ஏவா இருக்க மாட்டார். அவரை கண்டா கொஞ்சம் பயமா மரியாதையா பேசுவாங்க. நம்மளே கண்டா பெண் தானே அப்படிங்கிறவர் என்னமா அப்படின்னுவாங்க. அதாவது இந்த பெண் என்ற அடையாளம் சில விஷயங்களில் நன்மை அளிக்குது, சில விஷயங்கள்ல சமூகத்துல கெடுதலையும் தருது. இருந்தாலும் அதை கடந்து நம்ம போவதற்கான ஒரு பயிற்சி பெண்ணுக்கு தேவைப்படுது. ஆனா ஆணுக்கு அது தேவையில்லை, ஆனா அது பெண்ணுக்கு தேவைப்படுகிறது. அதாவது ஆணை காட்டிலும் பெண் அரசியலில் இயங்குவது மிக முக்கியமானது அப்படின்னு நான் பாக்குறேன்.
உங்களின் அரசியல் கனவு எதிர்காலம் திட்டம் பற்றி சொல்லுங்களேன்.
என்னுடைய அரசியல் கனவு எதிர்கால திட்டம் அப்படின்னு நான் எதுவும் தனியா வைக்கல. என்னுடைய இயக்கம் சார்ந்த திட்டத்தோட தான் நான் நிக்கிறேன். அரசியல் கனவுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம், நுகர்வு சமூக அமைப்பு, மிக வேகமாக சுயநலம் என்ற நெருப்பு ஒவ்வொருவரையும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சமூக அமைப்பு மிக மோசமானதா. என்னதான் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் மாற்றங்கள் சமூகத்துல ஏற்பட்டிருந்தாலும் இந்த சுயநல வெறி இருக்கக்கூடாது. ஆகவே இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சமூக அமைப்பு ஒரு சுரண்டல் மிகுந்த சமூக அமைப்பு. ஏழ்மையும் அதே சமயத்துல இந்திய நாட்டினுடைய பெரும் கோடீஸ்வரருடைய செல்வத்தையும் ஒப்பிடுகிற போது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கு. அப்ப ஏழ்மையும் வறுமையும் எம் கண் முன்னாடி வளர்ந்துகிட்டே இருக்கு. விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளருது, ஏழ்மையும் வறுமையும் வளருது. குடிப்பதற்கு புனித நீர் இல்லாத ஒரு சூழ்நிலை, குடியிருக்க வீடு இல்லாதது, உடைகள் கூட இல்லாத மக்கள் கோடிக்கணக்கில் என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்காக தான் இந்த சமூக அமைப்பு மாற்றுவதற்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அந்த பணி எதிர்காலத்திலும் தொடரும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நிச்சயமாக தொடரே.
இந்துத்துவ எதிர்ப்பு கொள்கை பெண்ணியம் குறித்த உங்களின் பேச்சு நடவடிக்கைகளை வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, சம உரிமை, அவர்களின் இப்பொழுதைய நிலவரம் குறித்து உங்களின் கருத்து?
இப்போ பெண்களினுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டம், மன கஷ்டத்தை ஏற்படுத்துவதா இருக்கு. சமீபத்துல திருமங்கலத்துல கல்லூரி முடிந்து மதிய நேரத்துல பேருந்து நிலையத்துக்கு வர்றது வந்துட்டு இருந்த இரண்டு கிராமத்து மாணவிகள் முகத்துல ஆசி வீசப்பட்டது. ஆகவே இந்துத்துவா என்பது மிக மிக பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய பழமைவாத கருத்துக்களை கொண்டது. ஆகவே இதனுடைய சித்தாந்தம் பெண்களுக்கு நேர் எதிரானது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது. ஆகவே அந்த சித்தாந்தத்தை மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள் பெண்களுக்கு ஏதோ சில சலுகையை உரிமை கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்களே தவிர பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய பழமையான பார்வைதான் அவங்க கையில இருக்கு. அரசு துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விரிவாகல. பெண்களுக்கு எவ்வளவோ ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, ஆனா அவங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகள் என்பது பணிகள் என்பது அரசு துறைகளில் இன்னைக்கு உருவாக்கப்படல. கணவன் இருந்தால் கணவனுடைய அரசு வேலை பெண்ணுக்கு வழங்கப்படுது, ஆனா இந்த பெண் மறுதிருமணம் செய்தால் அந்த அரசு வேலையை அரசாங்கம் பறிக்குது. இது மத்திய அரசுலயும் இருக்கு, மாநில அரசுலயும் இருக்கு. அதே போன்று இன்னைக்கு பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஆண் வாரிசு இருந்தாதான் இருக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்துடைய விதி கூறுது. அப்ப ஆம்பளை பையன் இருந்தாக்கா அந்த அம்மாவை காப்பாத்திருவாங்களா? அப்போ இதெல்லாம் அரசிடமே இருக்கக்கூடிய ஆணாதிக்க பார்வைகள், இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று நாம சொல்றோம். பெண் உரிமை, பெண்களினுடைய கல்வி சுதந்திரம் ஓரளவுக்கு இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறி வந்திருக்கு, ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதை காட்டிலும் இரண்டு மடங்காக இருக்கு.
பெண்ணை நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அவருடைய சித்தாந்தம் இன்றைக்கு கடினமாய் கொண்டே இருக்கிறது. ஆகவே பெண்ணினுடைய ஒரு கால் 18வது நூற்றாண்டிலும் இன்னொரு கால் 21வது நூற்றாண்டிலையும் நம்ம வச்சிட்டு இருக்கோம் என்பது என்னுடைய கருத்து.
ஆண்களை எதிரிகளாக கருதுபவர்களாகவே பெண்ணியவாதிகளை பொது சமூகம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்களுக்கு எதிரானதா பெண்ணியம்?
பெண்ணுரிமை என்பது ஆண்களுக்கு எதிரானதுன்னு சமூகத்துல பார்வை இருக்கானே இருக்கு. எனக்குமே ஒரு கட்ட வரைக்கும் இருந்தது. பெண்ணியம் என்பது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு சமூக விஞ்ஞானம் என்ற பார்வை என்னுடைய அனுபவத்தில் பல்வேறு பிரச்சனைகளில் பார்த்து புரிந்து கொண்ட பிற்பாடுதான் பெண்ணியம் என்பது அற்புதமான விஞ்ஞானம் நாம் புரியும். உலக அளவுக்கு பிரசவத்தில் ஒரு பெண் தான் மரணம் அடைகிறார். உலக அளவுக்கு எந்த ஒரு ஆணும் பிரசவத்துல இறந்தாருன்னு எந்த விஞ்ஞானமும் சொல்லல. அப்போ பெண்ணுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான இந்த இயற்கையினுடைய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு பாருங்களேன், அதில் பெண் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கா, ஆண் வந்து அதுக்கு அதுக்கு அடுத்த இடத்துலதான் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்டுருக்கோம், ஆண் பெண் சமம்னு கேட்கிறோம். அப்போ 10 மாத காலம் ஒரு கருவை சுமந்து ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய இடத்தை விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்வதில் இந்த சமூகம் தவறி இருக்கிறது. அதைதான் வந்து நதியாக மலையாக பூவாக வர்ணனையை மட்டும் கொடுத்து பெண்ணை உயர்த்துகிறார்கள். ஆனா வாழ்க்கைன்னு வருகிற பொழுது பெண்ணை அடிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த சிக்கலை மிக சரியாக புரிந்து கொண்டு அதை களைந்தால் அதைத்தான் தந்தை பெரியார் மார்க்சியங்கள் போன்ற அவர்களுடைய விஞ்ஞான கருத்துக்கள் சொல்லுது, அதை புரிந்து கொண்டு சரி செய்தால் இந்த பெண்ணுரிமை என்பது ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கும். மற்றபடி ஆண்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், உடல் வலுவானவர்கள், ஆணாதிக்கம் என்பது கொடூரமானது குரூரமானதுங்கிறது என்னுடைய கருத்து. அது எப்போ எப்படி எதிரா இருக்குங்கிறது யாராலையும் உணர முடியாது. ஆகவே அதை குறைச்சும் பார்க்க கூடாது. ஏதோ ஆண்கள்லாம் பெண்ணுரிமை பேசுறாங்க அப்படிங்கறதுனாலே அவங்களை எளிமைப்படுத்தி பார்ப்பதும் தவறு. பெண்ணுரிமையை வலியுறுத்துகிறார்கள், அந்த பெண்ணுரிமையை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றாங்க, அந்த நடைமுறையில் ஏற்படுற சிக்கலின் போது அவருடைய பெண்ணுரிமை விஞ்ஞான பார்வை எப்படி இருக்கு என்பதை பார்த்துதான் அந்த ஆணை நாம அசஸ் பண்ணணுமே தவிர அவங்க வந்து ஆண்கள் எல்லாம் எதிரிகளே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கும் போக முடியாது. ஆண்கள் எல்லாமே பெண்ணுரிமை பேசுறதுனால ஆதரவானவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கும் போக முடியாது. அவங்களுடைய நடவடிக்கை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.
தங்களுக்கு வழங்கப்படும் உரிமைகளை இவ்வகையான பெண்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை துஷ்பிரயோகம் பண்ணணும்னு 1000 வருஷம் அடிமையா இருந்த பெண்கள், ஏதோ 1-2 பெண்கள், சில பெண்கள் அவங்களுடைய சதவீதம் என்ன துஷ்பிரயோகம் பண்றவங்க, அவங்க என்ன இடத்துல இருந்து எத்தனை 100% துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட முறையில 1-2 பேர் அந்த சில இடங்கள்ல மீறி இருக்கலாம். அது எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது, ஆணுக்கும் பொதுவா இருக்கிறது. ஆண்கள்ல 99% மீறிட்டு இருப்பாங்க, அது யாரும் துஷ்பிரயோகம் சொல்றது இல்லை. ஏதோ 1-2 பெண்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அல்லது ஒரு தவறான புரிதலில் அவங்க ஒரு விதிகளையோ அல்லது மரபுகளையோ மீறுகிற பொழுது அது பெரிய துஷ்பிரயோகமாக காட்டுவதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆகவே இப்படி ஒரு கேள்வியை போட்டு எல்லாமே துஷ்பிரயோகம் பண்றாங்க, பெண்களும் சரியில்லை என்று போக்கஸ் பண்ணப்படுவதற்குதான் வந்து பல இடங்கள்ல கேள்விகள் கேட்கப்படுறாங்க. இந்த மாதிரி கேள்வி என்னை தொடர்ந்து வந்திருக்கு. நான் அப்போலாம் சொல்வேன், அப்படியே துஷ்பிரயோகம் பண்ணினாலும் அது தனிப்பட்ட முறையில சரி பண்ணிக்கலாம், இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறவில்லை, அதுக்காக நீங்க கவலையும் பட வேண்டாம் என்ற பதிலை தான் நான் சொல்லி வர்றேன்.
பெரிதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.